Christians always want to hear something new.
அநேக கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே புதிதா ஏதாவது ஒன்றை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
And there are many preachers who always want to say something new.
அநேக பிரசங்கியார்களும் எப்பொழுதும் ஏதாவது புதிதாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
There was a group in the first century like this.
முதல் நூற்றாண்டிலே அப்படிப்பட்ட ஒரு குழு இருந்தது.
I want to show you about them in Acts chapter 17.
அதை நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
In Acts chapter 17 we read about Paul going to a place called Athens.
அத்தனை பட்டணத்திற்கு அப்போஸ்தலன் பவுல் போகிற காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம்.
That is in the country of Greece.
கிரீஸ் பட்டணத்தை தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம்.
And so when he spoke to them about Jesus and the resurrection.
இயேசுவை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் அவர்களுக்கு பேசின பொழுது
they were all very excited to hear about it.
அதை கேட்பதற்கு அவர்கள் எல்லாரும் பரவசம் அடைந்தார்கள்.
Not because they were spiritual.
ஆவிக்குரியவளா இருந்தபடினாலே அல்ல.
But we read in Acts 17 and verse 21.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 அதிகாரம் 21 வசனத்திலே வாசிக்கிறோம்.
All the Athenians and the strangers visiting there used to spend all their time in nothing other than telling or hearing something new.
அப்போஸ்தலர் 17:21 அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறு ஒன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை.
And so they would only hear a preacher who had something new to say.
ஆகவே ஏதாவது புதியதாய் பிரசங்கியார் பிரசங்கித்தால் தான் அவருக்கு அவரை கேட்பார்கள்.
They were not interested in a life that was to be changed.
அவர்கள் மாற்றப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே அவர்களுக்கு விருப்பம் இல்லை.
They were only interested in hearing something new in their head.
தங்களுடைய தலை அறிவிலே புதிதாய் ஏதாவது கேட்கலாமா என்ற ஒரு ஆசையிலே தான் இருந்தார்கள்.
You must never become a slave to that.
ஒரு காலம் நீங்கள் இதற்கு அடிமையாக கூடாது.
Because these Athenians never became spiritual.
ஏனென்றால் இந்த அத்தனை பட்டணத்தார் ஒரு காலம் ஆவிக்குரியவர்களாய் மாறவே இல்லை.
Paul established a church in many places but he could not establish a church in Athens.
பல இடங்களிலே சபையை ஸ்தாபித்த பவுல் அத்தனை பட்டணத்திலே ஒரு சபையை ஸ்தாபிக்க முடியாமல் போய்விட்டது.
How can you establish a church where people always want to hear something new?
எப்பொழுதுமே புதிதாய் கேட்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே எப்படி ஒரு சபையை ஸ்தாபிக்க முடியும்?
That is impossible.
அது கூடாத காரியம்.
Because the truths of God are something that we need to hear so many times before it sinks into our heart.
தேவனுடைய சத்தியங்கள் நம்முடைய உள்ளத்திலே வந்து பதியும் அளவுக்கு நாம் மீண்டும் மீண்டுமாய் கேட்க வேண்டியதாக இருக்கிறது.
And if you are a preacher of God's word,
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாராக இருந்தால்,
and you are afraid to say the same thing again,
ஒரே காரியத்தை மீண்டுமாய் பிரசங்கிப்பதற்கு நீங்கள் பயப்பட்டீர்களானால்,
I can give it to you in writing that God will never use you in your whole life.
உங்களுடைய முழு வாழ்க்கையிலேயும் தேவன் உங்களை பயன்படுத்த மாட்டார் என்று நான் உங்களுக்கு எழுதியே கொடுத்து விடுவேன்.
That is what we read in the New Testament.
இதைத்தான் நாம் இந்த புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம்.
As we read that in the Bible.
வேதத்திலே நாம் அதை வாசிக்கிறோம்.
That the same things that are written in 1st and 2nd Kings are repeated in 1st and 2nd Chronicles.
1-2 ராஜாக்களிலே சொல்லப்பட்ட அதே காரியங்கள் மீண்டுமாய் 1-2 நாளாகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
And there's one chapter 2nd Samuel which is repeated word for word in Psalm 18.
1 சாமுவேல் உள்ளதான ஒரு அதிகாரமானது சங்கீதம் 18லே வார்த்தைக்கு வார்த்தை அதே போல மீண்டுமாய் எழுதப்பட்டிருக்கிறது.
You wouldn't do that.
நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள்.
The Holy Spirit did it.
பரிசுத்த ஆவியானவர் அதை செய்திருக்கிறார்.
And then you read that so many of the stories of Jesus are repeated in the four gospels.
இயேசுவின் பல கதைகள் இந்த சுவிசேஷ புத்தகங்களில் மீண்டும் திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது.
John was the one who wrote the last gospel.
யோவான் தான் கடைசி சுவிசேஷத்தை எழுதினார்.
So when he was writing and he was going to write about the feeding of the 5000.
அவர் எழுதும் பொழுது அந்த 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கிறார்களே அந்த காரியத்தை எழுதும் பொழுது
he didn't say well Matthew Mark and Luke have already written about it let me not write about that.
மத்தேயு மார்க் லூக்கா ஏற்கனவே இவைகளை எழுதி விட்டார்கள் ஏன் நான் மீண்டும் இதை எழுத வேண்டும் என்று அவர் நிறுத்தவில்லை.
Because he was not seeking honor for saying something new.
புதிதாய் ஒரு காரியத்தை சொல்லி அதன் மூலமாய் அவர் கனத்தை தேடவில்லை.
No, he said if the Holy Spirit leads me I'll write it.
பரிசுத்த ஆவியானவர் அப்படி நடத்தினால் நான் அதை எழுதுவேன்.
And the Holy Spirit led him to write for the fourth time in the four gospels about the feeding of the 5000.
அந்த 5000 பேரை போஷிக்கிற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நான்காவது சுவிசேஷத்தில் எழுத அவர் உணர்த்துவித்தார்.
There is so much of honor seeking among preachers nowadays.
இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கியார்கள் மத்தியில் எவ்வளவோ கணத்தை தேடுகிறதான காரியம் மலிந்து
காணப்படுகிறது.
ஆகவே தான் அவன் தேவ ஜனங்களுக்கு எது தேவையோ அதை அவர்கள் போதிப்பதில்லை.
You can go to a new subject when everybody in your class has understood the old subject.
பழைய பாடங்களை உங்களுடைய வகுப்பில் இருக்கிற எல்லாரும் புரிந்து கொண்ட பிறகு நீங்கள் புது பாடத்துக்கு செல்லலாம்.
Supposing a teacher is teaching multiplication in a second standard class.
இரண்டாம் வகுப்பு பாடத்திலே வகுப்பறையிலே ஒரு ஆசிரியர் பெருக்கல் கணக்கை சொல்லிக் கொடுக்கிறார்.
Okay, one day he teaches multiplication.
ஒரு நாளிலே பெருக்கல் கணக்கை சொல்லிக் கொடுக்கிறார்கள்.
What will he do the next day?
அடுத்த நாளில் என்ன செய்வார்கள்?
He say, let's go to division now.
நாம் இப்பொழுது வகுத்தல் கணக்கை கற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள்.
I think only one or two students would have understood multiplication.
பெருக்கல் கணக்கை புரிந்து கொண்டவர்கள் ஒருத்தர் அல்லது இரண்டு பேர் தான் அந்த கிளாஸ்ல இருப்பார்கள்.
And if our teachers had been like that, none of us would have known multiplication at all.
நம்முடைய ஆசிரியர்கள் அப்படி இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் நம்மிலே ஒருவருமே பெருக்கல் தெரியாமலே தான் இருந்து கொண்டிருப்போம்.
So I wanted those of you who preach the word of God, I want to give you a little bit of advice.
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற உங்களுக்கு சிறு ஆலோசனையாய் சொல்கிறேன்.
Number 1.
முதல் காரணம்,
don't seek honor for yourself.
உங்களுக்கென்று கனத்தை தேடிக்கொள்ள வேண்டாம்.
Seek to instruct people in the truth, even if you have to tell them the same thing 25 times.
ஒரே காரியத்தை மீண்டும் மீண்டுமா 25 முறை சொல்ல வேண்டுமானாலும் பரவாயில்லை, அந்த காரியத்தை சொல்லி அவர்களுக்கு படிப்பியுங்கள்.
The important thing is people come to an experience of what God has for them.
முக்கியமான காரியம் என்னவென்றால் தேவன் அவர்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை அவர்கள் அனுபவிக்க வேண்டுமே.
If that is not your goal, you are unfit to teach the word of God.
இது உங்களுடைய லக்காய் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை போதனை செய்வதற்கு தகுதியற்றவர்கள்.
If you only desire the honor as a great preacher, go become a politician.
நீங்கள் பெரிய பிரசங்கியராக இருந்து கனத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் போய் அரசியல்வாதியாகுங்கள்.
Don't become an elder in a church.
ஒரு சபையிலே மூப்பராய் மாற வேண்டாம்.
An elder is like a father and a mother.
ஒரு மூப்பர் ஒரு தகப்பனை போல தாயை போல இருக்கிறார்.
That's why Jesus also taught the same thing so many times.
ஆகவே தான் இயேசுவும் கூட ஒரே காரியங்களை பல முறை அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
He never said something only once.
அவர் எந்த ஒரு காரியத்தையும் ஒரே முறை சொல்லி நிறுத்தி விடவில்லை.
He kept on saying.
மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தார்.
And that's why even in the New Testament we read.
ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் கூட நாம் வாசிக்கிறோம்.
Humble yourself under the mighty hand of God. James says it, Peter says it.
தேவனுடைய பலத்த கைக்குள்ளாய் அடங்கியிருங்கள், தாழ்மையாயிருங்கள் என்று சொல்லி யாக்கோபும் சொல்கிறார், பேதுருவும் சொல்கிறார்.
Husbands, wives, fathers, children, it's repeated in Ephesians, repeated in Colossians.
புருஷன் மனைவிக்குள்ள எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிதாக்களும் பிள்ளைகளும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அது கொலோசியரிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியரிலும் சொல்லப்பட்டிருக்கிறது.
There are many things repeated in the Bible because these writers were not seeking honor.
இந்த புத்தகங்களில் எழுதியவர்கள் அவர் கனத்தை தேடாதபடினாலே பல முறை அந்த காரியங்கள் செய்யப்பட்டு திருப்பி சொல்லப்பட்டிருக்கிறது.
They wrote what the Holy Spirit told them and the Holy Spirit said, write it a fourth time.
பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னார் அதை எழுதினார்கள். இதை இப்பொழுது நான்காவது முறையாக எழுதுவது சொல்லும்போது நான்காவது முறையாக எழுதுகிறார்கள்.
That's very important for us to understand.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிக முக்கியமான காரியம்.
We were thinking earlier about the tremendous compassion of Jesus.
இயேசுவின் பெரிய மனதுருக்கத்தை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம்.
When we think of his zeal burning for his house,
தம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது என்று நாம் வாசிக்கும் பொழுது,
we saw how he got angry when people were making money in the name of religion.
மதம் என்கிற பெயரினாலே பணத்தை சம்பாதிக்கிற மக்களை பார்த்து எப்படி அவர் கோபம் கொண்டார் என்று பார்த்தோம்.
And that's when the disciples remembered, zeal for God's house has burnt me up.
அப்பொழுதுதான் சீஷர்கள் தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்கிற வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள்.
Let me show you another place where it's written that Jesus got very angry.
இயேசு மிகவும் கோபமடைந்தார் என்று சொல்லப்படுகிற இன்னொரு இடத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன்.
In God's house.
தேவனுடைய வீட்டிலே.
Or what they thought was God's house.
அல்லது தேவனுடைய வீடு என்று எதை அவர்கள் எண்ணினார்களோ அங்கே.
That's in Mark chapter 3.
மார்க் 3 சுவிசேஷம் 3 அதிகாரம்.
Where Jesus entered a synagogue.
இயேசு அங்கே தேவாலயத்திலே பிரவேசிக்கிறார்.
And there was a man there with a paralyzed hand.
அங்கே ஒரு மனிதன் சுமன கையுடையவனாய் இருக்கிறார்.
I don't know how many years his hand was paralyzed.
எத்தனை ஆண்டுகளுடைய கை வாதத்தினாலே தாக்கப்பட்டிருந்தது என்று தெரியவில்லை.
And the Pharisees knew that Jesus had the power to heal.
இயேசுவுக்கு குணப்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு என்று பரிசேயர்கள் அறிந்திருந்தார்கள்.
And it says here they were watching him, verse 2, to see whether he would heal this man on the Sabbath day so that they can accuse him.
அவர் ஓய்வு நாளிலே அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமா இருந்தார்கள்.
You know, when you got something against somebody,
நீங்கள் யார் மீது ஏதாவது ஒரு காரியத்தை வைத்திருந்தால்,
you'll always look for an opportunity to find some fault in him.
அவரிடத்திலே ஒரு குறையை கண்டுபிடிப்பதற்கு எப்பொழுதாவது தருணம் கிடைக்காதா என்று பார்த்துக் கொண்டே இருப்பீர்கள்.
And if somebody says something good about him, you'll find some thing to say bad about him.
அவரை பற்றி யாராவது நல்ல காரியத்தை சொல்லிவிட்டால் நீங்க உடனே கெட்ட காரியத்தை சொல்லி அதை சரிபடுத்த வேண்டும் என்று
நினைக்கிறீர்கள். That is the evil condition of some believers' hearts.
நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய சில விசுவாசிகளுடைய பொல்லாத இருதயம் இப்படி தான் இருக்கிறது.
We are so quick to criticize and accuse.
நாம் ஒருவரை குறை சொல்வதற்கும் குற்றம் சாட்டுவதற்கும் மிகவும் விரைவாக இருக்கிறோம், தீவிரமாக இருக்கிறோம்.
So little we encourage people.
மிகவும் குறைவாகவே ஜனங்களை நாம் உற்சாகப்படுத்துகிறோம்.
So little we appreciate people.
மிகவும் குறைவாகவே ஜனங்களை நாம் மெச்சிக்கொள்கிறோம்.
When was the last time you expressed your appreciation to your wife?
எப்பொழுது கடைசியாக உங்கள் மனைவியினை பார்த்த ஒரு காரியத்தை மெச்சிக் கொண்டீர்கள்?
Many of you are married.
அநேகர் திருமணமானவர்களாக இருக்கிறீர்கள்.
I'm sure you have found many faults with your wives and you have told her also this is wrong, that is wrong. நீங்கள்
மனைவியிடத்திலே பல குறைகளை கண்டுபிடித்திருக்கிறீர்கள், சொல்லியும் இருக்கிறீர்கள்.
But when was the last time you said something good to your wife about her?
ஆனால் கடைசியாக உங்கள் மனைவியை பார்த்து நல்ல காரியத்தை எப்பொழுது சொன்னீர்கள்? அவளிடத்திலே காணப்பட்ட நல்ல காரியம்.
Did you ever tell her that was a good meal that you made?
நீ செய்தாயே அந்த குழம்பு நல்ல குழம்பா இருக்குது, நல்ல சாப்பாடா இருக்குது சொல்லிருக்கீங்களா?
That's a nice dress you're wearing.
நீ இப்பொழுது உடை உடுத்திருக்கிறாயே, மிகவும் நன்றாக இருக்குது என்று சொல்லிருக்கீங்களா?
No, you say I'm so spiritual, I don't talk about such things.
இல்லை இல்லை, நான் ரொம்ப ஆவிக்குரியவன், இவைகளை பற்றிலாம் நான் பேசுவதில்லை என்று சொல்கிறீர்களா?
Do you appreciate the flowers?
பூக்களை பார்த்து நீங்கள் மெச்சிக் கொள்கிறீர்களா, பாராட்டுகிறீர்களா?
What beautiful flowers.
என்ன அருமையான பூக்கள்.
Jesus said that God dresses people like he dresses those flowers in Matthew chapter 6.
மத்தேயு 6 அதிகாரத்திலே இந்த காட்டு புஷ்பங்களுக்கு தேவன் உடுத்து வைக்கிறார், அதுபோல மக்களுக்கு உடுத்து வைக்கிறார் என்று சொல்கிறார்.
If you can appreciate the beauty of those dead flowers.
நீங்கள் அந்த உயிரற்ற பூக்களை பாராட்டும் பொழுது.
You appreciate all these colors here.
இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த பூக்களை பார்க்கல, இதெல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறதா, இதை பாராட்டுகிறீர்களா, நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கிறதா என்று சொல்லி.
What nice colors.
இந்த அருமையான நிறங்கள் வண்ணங்கள்.
What if your wife wears a saree like this? Isn't it right to say that's a nice saree you're wearing?
இதே கலர்ல உங்களுடைய மனைவி புடவை உடுத்திருந்தால் அதை பார்த்து என்ன அருமையான கலர் என்று சொல்ல மாட்டீர்களா?
You'll have a happier wife.
அப்படியானால் சந்தோஷமுள்ள மனைவி உங்களுக்கு கிடைக்கும்.
And you'll have a happier home.
உங்களுக்கு சந்தோஷமான குடும்பம் அமையும்.
You know Jesus was like that.
இயேசு அப்படி இருந்தார்.
He was always eager to appreciate something good that he saw in people.
அவர் ஜனங்களிடத்திலே கண்ட நல்ல காரியத்தை உடனே பாராட்டி பேசுவதற்கு அவர் உற்சாகமுள்ளவராக இருந்தார்.
I have traveled so many countries.
நான் பல நாடுகளிலே பிரயாணம் செய்திருக்கிறேன்.
And I have seen we are all misers when it comes to expressing our appreciation.
நம்முடைய பாராட்டுதலை தெரியப்படுத்துகிற விஷயத்திலே மிகவும் கஞ்சர்களாக இருக்கிறோம்.
Shall I tell you how Jesus expressed his appreciation?
இயேசு தம்முடைய பாராட்டுதலை எப்படி தெரியப்படுத்தினார் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா?
Listen to me because I speak about it a lot nowadays.
நான் இப்பொழுது இதை குறித்து அதிகமாக நான் பேசுகிறேன்.
I not only speak about it, I do it also.
நான் பேசுகிறது மட்டுமல்ல, நான் செய்யவும் செய்கிறேன்.
And I would encourage you to develop this habit.
நீங்களும் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
Don't just keep praying I want to be like Jesus, I want to be like Jesus, I want to be like Jesus.
இயேசு போல நான் இருக்க வேண்டும், இயேசு போல மாற வேண்டும் என்று ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டாம்.
Now I'll tell you how to become like Jesus.
இப்பொழுது இயேசு போல எப்படி மாற வேண்டும் என்று சொல்கிறேன்.
Jesus once looked at a man whom he saw for the first time in his life.
இயேசு ஒரு மனிதனை முதல் முறையாக இப்பொழுது பார்க்கிறார்.
You read that in John chapter 1.
அது யோவான் 1 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
His name was Nathanael.
அவருடைய பெயர் நாத்தான்வேல்.
He said there is a man in whom there is no hypocrisy.
கபடற்ற உத்தம இஸ்ரவேல் வருகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Have you ever said that to anybody?
யாருக்காவது இப்படி சொல்லியிருக்கிறீர்களா?
I've said it.
நான் அதை சொல்லியிருக்கிறேன்.
You are afraid to say it.
நீங்கள் சொல்வதற்கு பயப்படுகிறீர்கள்.
Because he said, oh, he may get puffed up and become proud.
ஐயோ, இப்படி சொன்னால் உடனே இவர் பெருமை அடைந்து விடுவார், விழுந்து விடுவார் என்று சொல்கிறீர்கள்.
Oh, you're wiser than Jesus.
ஓ, நீங்கள் இயேசுவை காட்டிலும் ஞானிகளா இருக்கிறீர்களே.
Jesus could say to a man he saw for the first time, there's no hypocrisy in him.
இயேசு ஒரு மனிதனை முதல் முறை பார்க்கும்போது அவனிடத்தில் மாயமாலமே இல்லை என்று சொல்கிறார்.
He didn't say he was perfect.
அவன் பூரணவான் என்று சொல்லவில்லை.
But he says he's an honest man.
ஆனால் அவன் நேர்மையான மனிதன் என்று சொல்கிறார்.
Do you know even a prostitute can be honest?
ஒரு வேசி கூட நேர்மையான ஒரு பெண்ணா இருக்க முடியுமா என்று உங்களுக்கு தெரியுமா?
If she says I am a prostitute, she's honest. There's no hypocrisy.
நான் ஒரு வேசி தான் என்று சொன்னால் அங்கே அவள் மாய்மாலம் பண்ணுகிறதிலே நேர்மையாக ஒத்துக்கொள்கிறாள்.
No hypocrisy doesn't mean perfect.
மாய்மாலம் இல்லை என்று சொன்னால் பூரணம் என்று அர்த்தம் அல்ல.
Jesus didn't flatter people.
இயேசு ஜனங்களை முகஸ்துதி செய்யவில்லை.
We should never flatter people.
நாம் ஒரு காலம் முகஸ்துதி சொல்லக்கூடாது.
People flatter others just to get some benefit from them.
எப்பொழுது முகஸ்துதி செய்கிறார்கள், ஏதாவது அவர்களிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெறும்படியாக செய்கிறார்கள்.
Flattery is of the devil.
முகஸ்துதி செய்வது பிசாசுடையதிலிருந்து வருகிறது.
Appreciation is what Jesus did.
பாராட்டுதல் என்பது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது.
Okay, now let me give you another example.
இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
There was once Jesus met a Roman army captain.
ரோம போர்ச்சேவனை போர்ச்சேவனுடைய தலைவனை தேவன் சந்திக்கிறார்.
100 soldiers under him.
அவனுக்கு கீழாக 100 போர்ச்சேவர்கள் இருக்கிறார்கள்.
That man had gone to so many wars and killed so many people.
அவன் அநேக போருக்கு சென்று அநேக மக்களை கொலை செய்திருக்கிறான்.
He had no Bible.
அவனுக்கு வேதம் இல்லை.
He didn't know anything about the true God.
தேவன் மெய்யான தெய்வத்தை பற்றி தெரியாது.
He didn't pray to Jehovah.
யெகோவா அவனிடத்தில் ஜெபிக்கவில்லை.
He never went to the temple.
ஆலயத்துக்கு செல்லாத ஒரு மனிதன்.
But one day he came to Jesus.
ஒரு நாளிலே அவன் இயேசு வந்து வந்தான்.
And he said,
அவன் சொன்னான்,
"Please pray, please come and heal my child."
ஆண்டவரே, வந்து என்னுடைய குழந்தையை சுகமாக்கு.
And he said, "You don't have to come home.
நீ வீட்டுக்கு வர வேண்டாம் ஆண்டவரே.
You can stand here and rebuke the sickness and the sickness will go."
நீ இங்கேயே நின்று கொண்டு அந்த வியாதியை கடந்து கொண்டால் அந்த வியாதி அவனை விட்டு விலகும் ஆண்டவரே.
10 miles away my child will be healed.
10 மைலுக்கு அப்பால் என்னுடைய வேலைக்காரன் சுத்தமாவான்.
And Jesus looked at this army captain.
இயேசு அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்க்கிறார். பட்டாள தலைவனை பார்க்கிறார். சொல்கிறார்.
And told all the other people.
பட்ட ஜனங்களை பார்த்து சொல்கிறார்.
I have never seen such faith in the whole land of Israel.
இப்படிப்பட்ட விசுவாசத்தை முழு இஸ்ரவேலருக்குள்ளும் நான் கண்டதில்லை என்று சொல்கிறார்.
Have you ever appreciated people like that?
இதுபோல நீங்கள் மக்களை பாராட்டி இருக்கிறீர்களா?
Have you ever said, "Boy, look at the faith this brother has"?
இந்த சகோதரருக்கு விசுவாசத்தை பாருங்க என்று சொல்லி புகழ்ந்து பேசிருக்கிறீர்களா?
We keep on saying, "Lord, I want to be like you. I want to be like you." I tell you, you don't want to be like him.
ஆண்டவரே, உம்மை போல நான் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாற மாட்டீர்கள்.
Do you want to be like him in this area of appreciating people? இந்த
மக்களை மெச்சிக்கொள்ளுகிற விஷயத்திலே நீங்கள் இயேசுவை போல மாற வேண்டுமா?
One day when Peter understood something,
ஒரு நாளிலே பேதுரு ஒன்றை விளங்கிக் கொண்ட உடனே,
it's like understanding something from the Bible.
ஏதோ வேதத்திலிருந்து ஒரு சில காரியத்தை கற்றுக்கொள்வது போல.
He said, "Oh, you are the Christ, the Son of the living God."
நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, கிறிஸ்து என்று சொல்கிறான் பேதுரு.
He said, "Peter, you're so blessed.
பேதுருவே, நீ பாக்கியவான்.
Father in heaven has given you a revelation."
பரம பரத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நீ பாக்கியவான்.
Was he afraid that Peter would get puffed up?
பேதுரு உடனடியாக பெருமை அடைந்து விடுவான் என்று இயேசு பயப்படவில்லையா?
Jesus was not a miser in expressing appreciation.
இயேசு தம்முடைய பாராட்டுதலை தெரிவிக்கிற விஷயத்திலே கஞ்சத்தனமாய் இருக்கவில்லை.
Do you appreciate your children when they do something good?
பிள்ளைகள் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் அவர்களை பாராட்டுகிறீர்களா?
When they help somebody, do you say, "That was a wonderful action"?
ஏதோ ஒரு செயலை செய்தால் நல்ல செயலை செய்திருக்கிறாய் என்று பாராட்டுகிறீர்களா?
No, we don't do it.
நாம் அதை செய்வதில்லை.
We are quick to criticize them.
நாம் குறை சொல்வதற்கு தீவிரமாய் இருக்கிறோம்.
Even in the church.
சபையிலேயும் கூட.
I don't think there are many elders who know how to appreciate their fellow believers.
தங்களுடைய சக விசுவாசிகளை பாராட்ட தெரிந்த மூப்பர்கள் மிகவும் குறைவாக தான் இருக்கிறார்கள்.
They know how to criticize.
குறை சொல்ல நன்றாக அறிந்திருக்கிறார்கள், பாராட்ட அறியவில்லை.
This is wrong, that is wrong, the other is wrong.
இந்த சகோதரனிடத்தில் இது தவறு இருக்கிறது, அவர் தவறு இருக்கிறது என்று சொல்கிறார்.
Appreciate somebody.
ஆனால் யாரையாவது பாராட்டுகிற விஷயத்தில்
he has got many other weaknesses in him.
அவரிடத்தில் பல பலவீனங்கள் இருந்தாலும்
when Jesus looked at this Roman soldier.
இந்த ரோம போர்ச்சுகீஸ் நூற்றுக்கு அதிபதி இயேசு பார்த்தபொழுது
I am sure there are 100 wrong things in him that Jesus could have spoken about.
இயேசு அவரை பார்த்து நூற்றுக்கணக்கான தவறான காரியங்களை குறித்து பேசி இருந்திருக்க முடியும்.
You are very hard on your soldiers.
நீ போர் சேவரத்திலே மிகவும் கடினமாய் நடந்து கொள்கிறாய்.
And you are ruling all these Jewish people in a very hard way.
யூத மக்களை நீ கடினமாய் அரசாண்டு கொண்டிருக்கிறாய்.
Maybe that is all true. But he saw one thing he could appreciate and he appreciated it.
ஆனால் அவனிலே ஒரு நல்ல காரியத்தை பார்த்து அதை பாராட்டி பேசுகிறார்.
I don't know about you.
உங்களை குறித்து எனக்கு தெரியாது.
But I want to be like Jesus.
நான் இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன்.
When I pray I want to be like Jesus, I mean it.
நான் இயேசுவை உம்மை போல மாற வேண்டும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது நான் பொருள்படுத்தி ஜெபிக்கிறேன்.
And when I read the Bible and I see something Jesus was like that, I say, "Lord, I want to be like that."
நான் வேதத்தை வாசித்து அங்க இயேசு ஒரு விதமாக இருக்கிறார் என்று பார்த்தால் ஆண்டவரே, நான் இதே போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
You know, brothers and sisters,
சகோதர சகோதரிகளே,
in our churches we have turned many people away from the Lord because we are not like Jesus.
நாம் இயேசு போல இல்லாதபடியாலே நம்ம சபைக்கு வந்த அநேகரை நாம் புறமே தள்ளி இருக்கிறோம்.
We have criticized people so much.
நாம் ஜனங்களை எவ்வளவோ குறை சொல்லி இருக்கிறோம்.
We drive them away.
குறை சொல்லி 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 அவர்களை விரட்டி அடித்து இருக்கிறோம்.
We never appreciate.
நாம் ஒரு காலம் பாராட்டி பேசுவதில்லை நல்லத காரியங்களை.
Can you appreciate something good in someone who is not in your denomination?
உங்களுடைய சொந்த சபையில இல்லாமல் வேறு சபையிலே, வேறு ஸ்தாபன சபையில இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் ஏதாவது காரியத்தை பாராட்டி பேச முடியுமா?
I am happy to express my appreciation of many good things I see in other churches.
மற்ற சபைகளிலே இருக்க காணப்படக்கூடிய நல்ல காரியங்களை பார்த்து அதை பாராட்டுகிறேன், நான் சந்தோஷப்படுகிறேன்.
I can appreciate something good in a brother in whom I may see many other things that are wrong.
ஒரு சகோதரர் இருக்கிறார், நான் பல கெட்ட காரியங்களை அவரிடத்தில் பார்த்தாலும் கூட ஒரு நல்ல காரியத்தை பார்த்தால் அதை நான் பாராட்டி பேச
விரும்புகிறேன். I try to do that with my own children.
என் சொந்த பிள்ளைகளிடத்தில் அப்படி செய்ய பிரயாசப்பட்டிருக்கிறேன்.
I appreciate my wife.
மனைவியை நான் பாராட்டி பேசுகிறேன். என் பிள்ளைகளை பாராட்டி
பேசுகிறேன். My brothers in the church.
சபையில் உள்ள சகோதரர்களை.
Because I want to be like Jesus.
ஏனென்றால் நான் இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன்.
He was like that all the time.
எல்லா நேரங்களிலும் இயேசு அப்படி இருந்தார்.
He was always encouraging people.
எப்பொழுதே ஜனங்களை உற்சாகப்படுத்தினார்.
When he saw mothers bringing the children to him.
அவரிடத்திலே தாய்மார்கள் பிள்ளைகளை கொண்டு வருகிறதை பார்க்கும் பொழுது.
And the disciples were telling them to go away.
சீஷர்கள் ஐயோ அவர் போதரை தொந்தரவுபடுத்த வேண்டாம், போங்கள் போங்கள் என்று சொல்கிறார்.
Send them away.
அவர்களை அனுப்பிட வேண்டாம் என்று சொல்கிறார்.
He took a little child.
சிறு குழந்தை எடுக்கிறார்.
And he tells the mother.
தாயை பார்த்து சொல்கிறார்.
You know, heaven is like your little child.
பரலோகம் எப்படி இருக்குது தெரியுமா? உங்க குழந்தைய போல தான் இருக்கு.
Can you imagine how happy that mother felt?
அந்த அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் தெரியுமா?
Have you ever picked up somebody else's child and said something good about that child to the mother?
ஒரு குழந்தையை நீங்கள் தூக்கி அந்த குழந்தையோட தாயினிடத்தில் இப்படி நல்ல காரியத்தை சொல்லியிருக்கிறீர்களா?
No wonder people are not attracted to us because we are not like Jesus.
நாம் இயேசுவை போல இல்லாதபடியாலே நம்மிடத்திலே ஜனங்கள் ஈர்க்கப்படுவதில்லை என்பதிலே ஆச்சரியம் ஒன்றும் இல்லை.
And I want to encourage all of you.
எல்லாரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
Be a little less like the devil always accusing finding fault.
எப்பொழுது பார்த்தாலும் குறை கொண்டு கண்டுபிடித்துக் கொண்டே குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய சாத்தானை போல இருப்பதிலே சற்று குறைத்துக்
கொள்ளுங்கள்.
இன்னும் கொஞ்சம் இயேசுவை போல அதிகமாக மாறுங்கள்.
So turn back to Mark chapter 3.
மார்க் 3 அதிகாரம்.
They were watching him to find some fault in him.
அவரிடத்திலே ஒரு குறையை கண்டுபிடிக்க முடியாய் காத்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
To accuse him.
அவரை குற்றம் சாட்ட முடியாய்.
Because just like Jesus said, their father was the devil.
அவருடைய பிதா பிசாசு என்று இயேசு சொன்னார்.
Jesus said in John 8, your father is the devil.
உங்களுடைய தகப்பன் பிசாசு என்று 8 அதிகாரத்தில் யோவானிலே சொல்லி இருக்கிறார்.
So then they behave like the devil.
ஆகவே அவர் பிசாசு போல நடந்து
கொண்டார். What does the devil do?
பிசாசு என்ன சொல்லி
செய்கிறார்? Always looking for something to accuse.
எப்பொழுது பார்த்தாலும் குற்றம் சாட்டுவது எப்படி என்று பார்த்து கொண்டிருக்கிறார்.
And I don't care which church you belong to.
நீங்கள் எந்த சபையை சேர்ந்துள்ளா என்று எனக்கு கவலை இல்லை.
Even if you belong to Christian fellowship.
நீங்கள் கிறிஸ்தவ ஐக்கியத்தை சேர்ந்துள்ளா இருந்தாலும் பரவாயில்லை.
If you are an elder.
நீங்கள் ஒரு மூப்பனா இருந்தால்.
If you are always looking for things to accuse, I have to say to you, your father is the devil.
நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஜனங்களிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்ற கண்ணோட்டத்திலேயே பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பிதா பிசாசு.
I don't care how much you know the Bible, the devil knows the Bible better than you.
உங்களுக்கு எவ்வளவு வேதம் தெரியும் என்று எனக்கு அதை குறித்து நான் பொருட்படுத்துவதிலே உங்களை காட்டிலும் அதிகமாக பிசாசு வேதத்தை அறிந்திருக்கிறான்.
When we are finding fault with people, we are like the devil.
நாம் ஜனங்களிடத்தில் குறை கண்டுபிடிக்கிறவர்களாக இருந்தால் நாம் பிசாசை போல இருக்கிறோம்.
But Jesus had tremendous compassion.
ஆனால் இயேசுவுக்கு மனதுருக்கம் இருந்தது.
He was not worried about the Sabbath day.
அவர் ஓய்வு நாளை குறித்து அவர் கவலைப்படவில்லை.
He was worried about this poor man who cannot use his right hand.
இவருடைய வலது கரத்தை பயன்படுத்த கூடாதபடிக்கு சுமின கையுடைய மனிதனை பார்த்து மனதுருக்குகிறார்.
He must have thought, how many years this poor man is going around like this.
ஐயோ எத்தனை வருடம் இந்த சுமின கையோடு கூடவே நடந்து கொண்டிருப்பான் என்று இயேசு எண்ணி பார்க்கிறார்.
He comes to this church.
இந்த சபைக்கு வருகிறார்.
And none of these elders can help him.
எந்த மூப்பரும் இந்த சுமின கையுடையவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை.
They just preach sermons to him.
ஆனால் பெரிய பெரிய பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறார்கள்.
And now Jesus has come who can heal him.
இப்பொழுது இயேசு அவனை சுகப்படுத்த முடிய வந்திருக்கிறார்.
And they are trying to criticize him for doing it on the Sabbath day.
அதை ஓய்வு நாளிலே செய்கிறாரே என்று சொல்லி இயேசுவின் மீதே குற்றம் சாட்டுகிறார்கள்.
And Jesus took the side of that man against all the elders in that synagogue.
அந்த தேவாலயத்திலே இருந்ததன் எல்லா மூப்பர்களுக்கும் விரோதமாக இந்த சுமின கையுடையவன் பக்கத்திலே இயேசு நிற்கிறார்.
That's what I want you to see.
இதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Jesus
இயேசு
takes the side of the people you criticize.
நீங்கள் யாரை குற்றம் சாட்டுகிறீர்களோ அவர்கள் பக்கமாக இயேசு நிற்கிறார்.
You be careful.
ஜாக்கிரதையாயிருங்கள்.
The people you criticize, you'll find Jesus is standing on that side. யாரை
நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்களோ அவர்கள் பக்கம் தான் இயேசு நிற்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
They never did anything for this man.
இந்த மனிதனுக்காக அவர் ஒன்றுமே செய்யவில்லை.
Maybe they just made him pay his tithes.
அந்த மனிதன் சுமின கையுடன் தசமாகம் கொடுக்க முடியாய் ஒருவேளை செய்திருக்கலாம்.
That's all.
அவ்வளவுதான்.
So long as you pay your tithes, we don't care whether you're withered or paralyzed or what.
தசமாகம் கொடுத்து கொண்டிருந்தால் போதும், உன் கை சுமி இருக்கிறதா கால் சுமி இருக்கிறதா அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்கிற மூப்பர்
இருக்கிறார். Jesus was not interested in his tithe.
ஆனால் இயேசு அவருடைய தசம பாகத்தில் அவருக்கு விருப்பமில்லை.
Jesus saw this man and he had compassion on him.
இயேசு இந்த மனிதனை பார்த்த மாத்திரத்தில் அவன் மீது மனதுருகினார்.
And he healed him.
அவனை குணமாக்கினார்.
And when he healed him,
அவனை குணமாக்கும் பொழுது,
see the result. The Pharisees should have said, praise the Lord, this man is healed.
ஐயோ இவ்வளவு நாட்கள் சுமின கையுடைய மனிதன் இப்பொழுது குணமாகி விட்டானே, கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம்,
கர்த்தரை மகிமைப்படுத்திருக்கிறதற்கு
பதிலாக. It says here in verse 6, the Pharisees began to say, how to destroy this man who
ஆறாம் வசனத்திலே பாருங்கள், பரிசேயர் புறப்பட்டு போய் அவனை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். வியாதியை குணமாக்கினதற்காக.
How religious people can become so evil.
எப்படி மதவாதிகள் எவ்வளவு தீமையானவர்களாய் மாறிவிட முடியும் பாருங்கள்.
And I'll give you a little warning.
நான் ஒரு சிறு சிறப்பு உங்களுக்கு கொடுக்கிறேன்.
If you keep on with this attitude of finding fault, you'll also become like that one day.
நீங்கள் இப்படி குறை சொல்லிக்கொண்டே இருக்கிற பழக்கத்தை வைத்துக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் நீங்களும் இப்படி மாறிவிடுவீர்கள்.
The only way to cure it is this.
இதை குணப்படுத்துவதற்கு ஒரே ஒரு வழி உண்டு.
It's a demon, this thing of criticizing people.
இந்த ஜனங்களை குறை சொல்லுகிற காரியமானது ஒரு பிசாசு.
And when you cast it out,
அதை விரட்டி விட்டால்,
don't keep your heart empty.
உங்கள் இருதயத்தை வெறுமையாக வைக்கவேண்டாம்.
If you keep your heart empty, 7 other demons will come inside.
இருதயத்தை வெறுமையாக வைத்தால் வேறு 7 பிசாசுகள் வந்து உள்ளே உட்கார்ந்து
விடும். You must fill your heart with the spirit of expressing appreciation from now on.
இப்பொழுதிலிருந்து மற்றவளை பாராட்டி பேசக்கூடிய ஒரு மனோபாவத்தினாலே உங்கள் இருதயத்தை நிறைக்க வேண்டும்.
Then those demons of criticism will not be able to come back.
அப்பொழுது குறை சொல்லுகிற பிசாசுகள் மீண்டும் உங்களிடத்தில் வராது.
You try that in your house.
உன் குடும்பத்திலே முயற்சி செய்து பாருங்கள்.
I'm not asking you to flatter your wife.
நான் மனைவியை முகஸ்துதி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை.
I'm not asking you to say to your wife you're the most beautiful woman in the world.
உலகத்திலே உன்னை போல அழகான ஒரு பெண்மணி கிடையாது என்றெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை.
But you can say you're the most beautiful woman to me.
அலங்க எனக்கு நீ அழகான ஒரு மனைவியா இருக்கறா என்று சொல்லலாம்.
You should be able to say that to your wife.
அதே மனைவியிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும்.
I don't have eyes for anybody else except you.
உன்னை தவிர வேறு யாரையும் ஏறிட்டு பார்ப்பதற்கு எனக்கு கண்கள் கிடையாது என்று நீங்கள் சொல்லலாம்.
You know we don't say such things.
இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சொல்லுவதில்லை.
Shall I give you a prescription, all of you husbands and wives?
கணவன்மார்களே மனைவிமார்களே உங்களுக்கு நான் சிறு அறிவுரை சொல்லட்டுமா?
Do you want a prescription for a healthy home?
நல்ல குடும்பத்தை எப்படி கட்டுவது என்பதற்கு ஆலோசனை சொல்லட்டுமா?
Married people.
திருமணமானவர்களுக்கு.
Read the Song of Solomon.
உன்னத பாட்டு புத்தகத்தை வாசியுங்கள்.
And don't spiritualize it and say oh this is Christ and the church.
இது கிறிஸ்துவும் சபையும் என்று சொல்லி ஆவிக்குரிய ஒரு வியாக்கியானத்தை கொடுக்க வேண்டாம்.
When it was written 1000 years before Christ it was not referring to Christ and the church.
1200 ஆண்டுகள் முன்பாக எழுதப்பட்ட பொழுது கிறிஸ்துவுக்கு முன்பாக 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட பொழுது அது கிறிஸ்துவின் சபையும் குறித்து யாரும் பாடவில்லை.
It was referring to a man and woman who were married or going to be married.
திருமணமான ஒரு மனிதனும் மனுஷியும் அல்லது திருமணமாக போகிற ஒரு மனுஷனும் மனுஷியும் எழுதி கொள்கிற காரியங்கள்.
And God has put that book right in the middle of the Bible to teach husbands to appreciate their wives.
இந்த புத்தகத்தை வேதத்தின் மையத்திலே தேவன் வைத்திருக்கிறார். எதற்கென்று சொன்னால் ஒரு புருஷனுக்கு மனைவிக்கும் கற்றுக் கொடுக்க
முடியாது. கணவன்
மனைவியை பாராட்டி பேசுவதற்கு மனைவி கணவனை பாராட்டி பேசுவதற்கு மாதிரியாக
வைத்திருக்கிறார்.
ஆகவே உன்னத பாட்டை நீங்கள் கிறிஸ்துவும் சபைக்கும் பொருத்தாமல் நீங்கள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Read it husbands as applying to your wife.
மனைவி கணவன்மார்களே மனைவிக்கு அதை பொருத்தி நீங்கள் வாசித்து பாருங்கள்.
And ask yourself whether you appreciate your wife like the Bible says you should.
நீங்கள் எப்படி பாராட்ட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அந்த அளவுக்கு நீங்கள் பாராட்டுகிறீர்களா என்று பாருங்கள்.
Sisters, you who think you are so spiritual,
அதிக ஆவிக்குரியவள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சகோதரிகளே,
please read Song of Solomon.
நீங்கள் உன்னத பாட்டை வாசித்து பாருங்கள்.
And see whether in your whole life you have appreciated your husband even once like it is written in the Song of Solomon.
உன்னத பாட்டில் எழுதப்பட்டது போல வாழ்க்கையில் ஒரு முறையாகிலும் உங்கள் கணவனை நீங்கள் பாராட்டி பேசியிருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள்.
What are we reading the Bible for?
எதற்காக பின்னர் வேதத்தை வாசிக்கிறீர்கள்?
If we don't do what the Bible says,
வேதம் சொல்லுகிறதை நாம் செய்யாவிட்டால் எதற்காக தான் வாசிக்கிறோம்?
You know, many people think no, we must not read like that, then it's like a dirty book.
நாம் அப்படி எல்லாம் வாசிக்க கூடாது, அப்படியானால் அது அசுத்தமான புத்தகமாகிவிடும் என்று சொல்கிறார்கள்.
Are you calling the word of God a dirty book?
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அசுத்தமான புத்தகம் என்று அழைக்கிறீர்களா?
Today you can say it applies to Christ and the church.
இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவும் சபையும் என்று சொல்லலாம்.
But before Jesus came, when they never knew about the relationship between Christ and the church.
இயேசு வருவதற்கு முன்பதாகவே பழைய ஏற்பாட்டு அந்த புத்தகம் இருந்ததே, அப்பொழுது அவர்கள் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் அறியாமல் இருந்தார்களே.
1000 years before Christ, how did God fearing people read that book?
கிறிஸ்துவுக்கு முன்பதாக 1200 ஆண்டுகள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் எப்படி அந்த புத்தகத்தை
வாசித்திருந்தார்கள்?
இந்த புத்தகத்தை கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவை சித்தரிக்கக்கூடிய ஒரு புத்தகமாய் தான்
வாசித்திருந்திருப்பார்கள்.
அது ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய பாராட்டுகளை பற்றியே நிறைந்திருக்கிறது.
Tell you, if you read it that way, it will cure you completely.
இப்படி நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது இது உங்களை முற்றிலுமாய் குணமாக்கி விடும்.
You will learn to express your appreciation to your wife and not just keep it inside.
நீங்கள் அந்த பாராட்டை உள்ளத்திலேயே வைத்திராதபடிக்கு அதை வெளியே உங்கள் மனைவியிடம் சொல்லுவதற்கு அது தூண்டும்.
Some people say, well, my wife knows I am thankful.
நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன் என்று என் மனைவிக்கு தெரியும் பிரதர் என்று சிலர் சொல்லுகிறார்கள்.
But that Song of Solomon writer didn't say, well, she knows I am thankful.
ஆனால் உன்னத பாட்டை எழுதினவர் என்னுடைய மனைவி நான் நன்றி உள்ளவனா இருக்கின்றது அவளுக்கு தெரியும் என்று சொல்லி எழுதி கொடுத்து விடவில்லை.
He said it.
அவர் சொல்லுகிறார் வாயிலே.
And the wife said it.
மனைவியும் வாயினாலே சொல்லுகிறாள்.
And I want to encourage you to say it.
நீங்களும் அதை சொல்ல முடியாது, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
Say it to your children.
பிள்ளைகளிடத்திலே சொல்லுங்க.
Appreciate your children.
உங்கள் பிள்ளைகளை பாராட்டி பேசுங்கள்.
If you've got a godly elder brother who is sacrificing so much to look after your church, go and thank him for it.
உங்களுக்கு இவ்வளவு தியாகம் செய்து சபையை பராமரிக்கிற ஒரு மூப்பர் இருப்பாரேயானால் அவரிடத்தில் சென்று நன்றியை சொல்லுங்கள்.
He doesn't collect any money from you.
உங்களிடத்திலிருந்து அவர் பணம் வசூல் செய்கிறாரா?
He's earning his own living and in his all his spare time he's helping so many people in the church.
அவர் தன்னுடைய சம்பாத்தியத்தை தானே வேலை செய்து சம்பாதித்து விட்டு மீதி உள்ள நேரங்களிலே எத்தனையோ குடும்பங்களுக்கு உதவி செய்கிறார்.
He doesn't collect any tithe.
எந்த தசம பாகத்தையும் அவர் வாங்குவதில்லை.
He doesn't take any money.
பணத்தை வாங்குவதில்லை.
But he goes to every home where there's sick people and needy people and he helps them.
ஆனால் வியாதியா இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சென்று அவர்களுக்காக ஜெபித்து உதவி செய்கிறார்.
Who is paying him?
அவருக்கு யார் சம்பளம் கொடுக்கிறார்? யாரும் இல்லை.
Why does he do it?
ஏன் அவர் செய்கிறது?
Because he loves you.
அவர்களை நேசிக்கிறபடினால்.
Have you ever expressed your appreciation for him?
எப்பொழுதாவது அவருக்கு என்று நீங்கள் உங்கள் பாராட்டுதலை சொல்லி இருக்கிறீர்களா?
Have you ever got up in the church and said I thank God for this elder brother who's been served me for 20 years.
சபையில எழுந்து நின்று எனக்கு 20 ஆண்டுகளாக ஊழியம் செய்த இந்த மூப்பருக்காக நான் நன்றி செலுத்துறேன் என்று
சொல்லிருக்கிறேன். We are such misers when it comes to expressing appreciation.
நம்முடைய பாராட்டை தெரிவிப்பதற்கு நாம் எவ்வளவு கஞ்சாமூட்டிகளாக இருந்திருக்கிறோம்.
Don't say you want to be like Jesus. You don't want to be like Jesus.
இயேசுவை போல நான் இருக்க விரும்பவில்லை என்று சொல்ல வேண்டாம். நீங்கள் இயேசுவை போல இருப்பதற்கு உங்களுக்கு மனதில்லை.
Until you start expressing your appreciation for others, don't ever say again that you want to be like Jesus.
நீங்கள் மற்றவளை பாராட்டி பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் இயேசு போல இருக்க விரும்பவில்லை என்று சொல்ல வேண்டாம்.
Because I showed you how Jesus expressed his appreciation.
ஏனென்றால் இயேசு எப்படி தன்னுடைய பாராட்டுதலை மற்றவளுக்கு தெரிவித்தார் என்று உங்களுக்கு காண்பித்தேன்.
Look what he said in Luke chapter 21.
லூக்கா 21 அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் என்று
பாருங்கள்.
22 அதிகாரம்.
He's talking to his 11 disciples who are going to run away from him in a few hours.
இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே தம்மை விட்டு ஓடி போகிறதான சிஷ்யர்களை குறித்து பேசுகிறார்.
One of them is going to deny him 3 times.
அதிலேயும் ஒருவன் 3 முறை இயேசுவை மறுதலிக்க போகிறார்.
But do you know what he tells them?
அவர்களிடத்தில் இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா?
Luke 21 verse 28.
லூக்கா 21 அதிகாரம் 28 வசனம்.
You are those who have stood by me in my trials.
என்னுடைய உபத்திரவங்களிலே என்னோடு கூட நின்றவர்கள் நீங்கள்தான்.
And just as my father granted me a kingdom, I grant you also a kingdom.
என்னுடைய தகப்பன் எனக்கு ராஜ்யத்தை வாக்குத்தத்தம் பண்ணினது போல உங்களுக்கும் ஒரு ராஜ்யத்தை வாக்கு பண்ணுகிறேன்.
Would you say that to people who are going to run away and betray you in another 4 or 5 hours?
இன்னும் 4-5 மணி நேரங்களிலே உங்களை விட்டு ஓடி உங்களை மறுதலிக்க கூடிய மக்களை பார்த்து நீங்கள் சொல்ல முடியுமா?
Jesus was like that.
இயேசு அப்படி இருந்தார்.
Whatever good he saw, he appreciated.
அவர் என்ன நன்மையை பார்த்தாலும் அதை அவர் மெச்சிக்கொண்டார்.
He was always thankful.
எப்பொழுதும் நன்றியுள்ளவராய் இருந்தார்.
And he has a great passion that the church, you and I, should be like that.
சபையானது நீங்களும் நானும் இப்படி இருக்க வேண்டும் என்றதன ஒரு பெரிய அபிலாஷை அவருக்கு இருந்தது.
When we think of that verse, his heart is zeal for God's house is consuming him.
தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது என்ற வாசகத்தை நான்
வாசிக்கும் பொழுது, What is the zeal consuming him?
அவரை அவருக்கு என்ன வைராக்கியம் பட்சித்துக் கொண்டிருக்கிறது?
He is consumed with a zeal that you and I should be like him.
நீங்களும் நானும் அவரை போல மாற வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் தான் அவரை பட்சிக்கிறது.
That you and I must learn to appreciate one another instead of criticize one another.
நானும் ஒருவரை ஒரு குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக பாராட்டி பேச வேண்டும் என்ற பக்தி வைராக்கியம்.
If Jesus were to speak to you personally today.
இன்றைக்கு இயேசு உங்களிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் பேசுவார் என்று சொன்னார்.
He came to you alone.
நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களிடத்தில் இயேசு வருகிறார் என்று சொன்னார்.
Supposing you are alone in your room today.
இன்றைக்கு உங்கள் வீட்டில் தனியாக
Jesus comes to you.
அந்த அறைக்குள்ளாக இயேசு வருகிறார்.
You know what he'll tell you?
அவர் என்ன சொல்வார் தெரியுமா?
My daughter,
என் மகளே,
you have criticized other people enough.
போதுமான அளவு நீ மற்றவர்களுக்கு குறை சொல்லிவிட்டாய்.
You have criticized your husband enough.
போதுமான அளவு நீ உன் கணவனை குற்றம் சாட்டிவிட்டாய்.
You have criticized your children enough.
போதுமான அளவு உன் பிள்ளைகளை குற்றம் சாட்டிவிட்டாய்.
From today onwards,
இன்றிலிருந்து,
will you start appreciating your husband?
உன்னுடைய கணவனை பாராட்ட பழகு.
Will you start appreciating your fellow sisters?
உன்னுடைய சகோதரியை புகழ்ந்து பேச கற்றுக்கொள்.
Will you start appreciating your children and saying to them?
பிள்ளைகளை பாராட்டி பேசி அவர்களை சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள்.
If Jesus were to appear alone to some of you brothers,
சகோதரர்களே, இயேசு தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் இருக்கும்போது
உங்களை சந்திப்பார்னா
உங்களிடத்தில் என்ன சொல்லுவார்?
Alone,
தனியாக இருக்கும்போது,
you have criticized your wife enough.
போதுமான அளவு மகனே, உன் மனைவியை நீ குற்றம் சாட்டி விட்டாய்.
My son, you have criticized your wife enough.
போதுமான அளவு உன் மனைவியை குற்றம் சாட்டி விட்டாய்.
Will you stop it at least now?
இப்பொழுதாவது நிறுத்த மாட்டாயா?
You have criticized your children enough.
போதுமான அளவு உன் பிள்ளைகளுக்கு குற்றம் சொல்லி கொண்டே விட்டாய்.
You have found fault with the brothers in the church enough.
போதுமான அளவு சபையில் உள்ள சகோதர சகோதரிகளை குறை கண்டு விட்டாய்.
Criticized the elders enough.
போதுமான அளவு மூப்பரை குற்றம் சாட்டி விட்டாய்.
Will you at least now start saying something good?
இப்பொழுது குறைந்தபட்சம் நன்மையான காரியங்களை சொல்ல ஆரம்பிப்பாயா?
Or my child, have you become so much like the devil that you only can accuse?
அல்லது என்னாலே குற்றம் சாட்ட மட்டும்தான் முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிசாசை போலவே மாறிவிட்டாய் என் மகனே, என் மகளே?
If you are like that, my son, repent today.
என் மகனே, என் மகளே, நீ இப்படி இருப்பாய் என்று சொன்னால் இன்றைக்கு மனம் திரும்பு.
I have a zeal in my heart to cleanse this wretched demonic spirit from you.
உன்னத்திலே இருக்கக்கூடிய இந்த பொல்லாத பிசாசான ஆவியிலிருந்து உன்னை சுத்திகரிக்க முடியாய். நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
I want you to start expressing your appreciation for your wife.
உன்னுடைய மனைவிக்கு உங்கள் பாராட்டுதலை தெரியப்படுத்துவதற்கு இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள்.
For your children,
உங்கள் பிள்ளைகளுக்கு,
and for your brothers,
உங்கள் சகோதரர்களுக்கு,
and for your elders,
உங்கள் மூப்பர்களுக்கு.
Don't flatter them.
அவளை முகஸ்துதி செய்ய வேண்டாம்.
Don't say, oh, you're the greatest preacher in the world. Don't tell lies.
உலகத்திலே பெரிய பிரசங்கியா நீங்க தான் என்று சொல்லி பொய்களை சொல்ல வேண்டாம்.
Don't tell lies.
பொய் சொல்ல வேண்டாம்.
The Lord will say, I hate those who tell lies.
பொய் சொல்லுகிறவர்களை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
But what you can genuinely see, appreciate that.
ஆனால் உண்மையாலுமே என்னை பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் பாராட்டி பேசுங்கள்.
I'm not encouraging flattery and I'm not encouraging lying.
நான் பொய்யையும் நான் பொய் சொல்வதை உற்சாகப்படுத்தவில்லை, முகஸ்துதி செய்வதையும் உற்சாகப்படுத்தவில்லை.
Both of them are of the devil.
இரண்டுமே பிசாசினிடத்தில் இருந்து வருகிறது.
Appreciation for what you really see something good.
ஆனால் ஒரு நல்ல காரியத்தை பார்க்கிறீர்களே அதை பார்த்து மெச்சிக்கொள்ளுங்கள்.
It's a very godly habit.
இது மிகவும் தேவ பக்தியுள்ள ஒரு பழக்கம்.
And so we see here Jesus expressing appreciation for his disciples who are going to be deny him in a little while.
இன்னும் கொஞ்ச நேரத்திலே தம்மை மறுதலிக்கக்கூடிய சீஷர்களை பார்த்து அவர்களை மெச்சிக்கொள்கிறார்.
We read that Jesus was like that all the time.
எப்பொழுதுமே இயேசு இப்படி தான் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
He took the side of the weak.
அவர் எப்பொழுதுமே பலவீனர்கள் பக்கமாகவே அவர் இருந்தார்.
You see Luke chapter 7.
லூக்கா 7 அதிகாரம்.
We read here that when Jesus was in the house of a very rich Pharisee having a dinner.
இயேசு விருந்திற்காக ஒரு பெரிய பரிசேயனுடைய வீட்டிற்கு சென்றார்.
There was a prostitute in that city.
அந்த பட்டணத்திலே ஒரு வேசி இருந்தாள்.
You read about it in Luke 7:37.
லூக்கா 7 அதிகாரம் 37 வசனத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம்.
She was not so rich to have a house to invite Jesus.
இயேசுவை தம்முடைய வீட்டிற்கு வரவேற்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு பணம் இல்லை, வசதி இல்லை.
She had stood in the crowd and heard the message and repented of her prostitution.
ஆனால் அந்த கூட்டத்திலே நின்று கொண்டு
asked God to forgive her.
கூட்டத்திலே நின்று கொண்டு இயேசு பிரசங்கத்தை கேட்டு தன்னுடைய பாவத்துக்காக மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே என்னை மன்னிப்பு என்று
கேட்டிருந்திருக்கிறாள். Her only house was the prostitute house. She could not invite Jesus there.
அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த வீடெல்லாம் அது ஒரு வேசியினுடைய வீடாக இருந்தபடினாலே அங்கே இயேசுவை வரவேற்க முடியவில்லை.
This rich Pharisee had a big house.
இந்த ஐஸ்வர்யவானாகிய பரிசேயனுக்கு பெரிய வீடு இருந்தது.
It says in verse 37 she heard that Jesus was visiting that house.
இயேசு அந்த வீட்டிற்கு பந்தி இருக்க வருகிறார் என்று கேள்விப்பட்டாள்.
And she thought.
அவள் எண்ணினாள்.
How can I show my thankfulness to Jesus?
இயேசுவுக்கென்று எனக்கு இருக்கக்கூடிய நன்றியை நான் எப்படி தெரிவிக்கட்டும்?
She was a Jewish woman who had gone into sin.
பாவத்திற்குள்ளாக சென்றதன ஒரு யூத பெண்ணாக இவள் இருந்தாள்.
She collected all the money she had earned from her prostitution for many years.
अनेक ஆண்டுகளாக தான் செய்த அந்த வேசியின் தொழிலின் மூலமாய் சம்பாதித்த பணத்தை எல்லாம் சேர்க்கிறாள்.
She said, "What can I give to Jesus?"
இயேசுக்கு நான் என்ன கொடுக்க முடியும்?
I think I'll buy the most expensive perfume in the market and pour it out at his feet.
கடையிலே கிடைக்கக்கூடியதான மிக உயர்ந்த விலை உயர்ந்த ஒரு நல்ல பரிமள தைலத்தை வாங்கி அவருடைய பாதத்திலே ஊற்றுவேன் என்று
சொன்னார். Offer it to my God.
தேவனுக்கு நான் கொடுப்பேன்.
Then she remembered.
பிறகு அவள் எண்ணி பார்த்தாள்.
That in the book of Deuteronomy,
உபாகம புத்தகத்திலே
chapter 23,
23 ஆம் அதிகாரத்திலே
Deuteronomy 23 She
உபாகமம்
she had heard that in the synagogue.
தேவாலயத்திலே இதை குறித்து அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள்.
Deuteronomy 23
உபாகமம் 23 ஆம் அதிகாரம்.
She remembered verse 18.
18 ஆம் வசனத்தை எண்ணி பார்க்கிறாள்.
That you must not bring the money you earn as a prostitute into the house of God and give it as an offering.
வேசி பணயத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வரக்கூடாது, கர்த்தருக்கு காணிக்கையாக அதை கொடுக்க கூடாது.
This is an abomination to God.
ஏனென்றால் அது தேவனுக்கு ஒரு அருவருப்பு.
Oh. Then what to do?
இப்போ என்ன செய்ய வேண்டும்?
The only money I have is what I've earned in the last 10 years as a prostitute.
எனக்கு இருக்கக்கூடிய பணம் எல்லாம் வேசி தொழிலிலே சம்பாதித்த பணம் தான் 10 வருடமாக.
And God's word says I cannot bring that as an offering to God.
அந்த பணத்தை நான் தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு வரக்கூடாது என்று வேதம்
சொல்கிறது. I cannot bring it. It is an abomination to God.
அதை கொண்டு வரக்கூடாது என்று மட்டுமல்ல அது தேவனுக்கு அருவருப்பு என்று பார்க்கிறோம்.
But I don't have any other money.
ஆனால் எனக்கு வேறு பணமே இல்லையே.
Okay, if Jesus kicks me out, I'll go out.
Yes, enna udaitu thallinal veliye poi viduven.
But this is the only money I have.
Enak irukkakudiya panam ellam idhan.
And she brought it.
Andha panathai kondu varugiraal.
She poured out this perfume at Jesus' feet.
Yesudaiya paadathiley andha thailathai oottrugiraal.
And wiped his feet with verse 38 with her hair.
Yesudaiya paadangalai than kannirinal nanaitu than thalai mairinalai thuraikiraal.
And the Pharisee verse 39 who saw this
இதை பார்த்த பரிசேயர்கள் 39 வசனத்திலே
say oh I thought this Jesus was a prophet.
இயேசு தீர்க்கதரிசி என்று தானே நாம் எண்ணியிருந்தோம்.
Everybody knows this woman is a prostitute.
இந்த பெண் ஒரு வேசி என்று எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள்.
Everybody knows where she got the money to buy this expensive perfume.
இந்த விலை உயர்ந்த பரிமள தைலத்தை வாங்குவதற்கு அவளுக்கு பணம் எங்கிருந்து வந்தது என்றும் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள்.
All of us know Deuteronomy 23:18.
நாம் எல்லாரும் உபாகமம் 23:18 அறிந்திருக்கிறோம்.
And this Jesus is accepting it.
இந்த இயேசு இதை பெற்றுக்கொள்கிறாரா ஏற்றுக்கொள்கிறாரா?
He can't be a prophet.
இவர் உண்மையான தீர்க்கதரிசி கிடையாது.
Now I know he's not a prophet.
இப்பொழுது நமக்கு தெரிந்து விட்டது இவர் தீர்க்கதரிசி அல்ல.
You know that is how legalists are.
இப்படி தான் பிரமாணத்துவக்காரர்கள் இருக்கிறார்கள்.
They take one verse.
ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்கிறார்கள்.
Oh, he's not obeying that verse.
இந்த வசனத்துக்கு இவர் கீழ்ப்படியவில்லை.
He can't be a prophet.
அவர் தீர்க்கதரிசி இல்லை.
They don't care for the character of the man.
ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை அவர்கள் பார்ப்பதில்லை.
They look for one interpretation of some verse.
ஏதோ ஒரு வசனத்தினுடைய ஒரு வியாக்கியானத்தின் அடிப்படையில் ஒரு ஆள் முழுவதுமாய் அவர்கள் தீர்மானித்து விடுகிறார்.
He never said anything.
ஒன்றுமே அவர் சொல்லவில்லை.
He was just thinking like that.
அப்படி எண்ணிக்கொண்டிருந்தார்.
But Jesus knew what he was thinking.
ஆனால் அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கலாம் என்பதை இயேசு அறிந்தார்.
And it says in verse 40 Jesus answered him even though he didn't say anything.
ஒன்றுமே சொல்லாவிட்டாலும் சீமோனை பார்த்து ஒரு பதில் சொல்கிறார்.
He said I'll tell you something Simon.
சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும்.
You have been forgiven very little.
நீ மிகவும் குறைவாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறாய்.
And that is why
ஆகவேதான்
when I came to your house
உன் வீட்டுக்கு வரும்பொழுது
you never gave me any water to wash my feet verse 44
44 ஆம் வசனத்திலே நான் கால் கழுவ தண்ணீர் தரவில்லை.
And you never gave me any cloth to wipe my feet
என்னுடைய பாதங்களை துடைப்பதற்கு துணியை தரவில்லை.
You did not even embrace me
என்னை நீ கட்டிப்பிடிக்கவும் இல்லை முத்தம் செய்யவும் இல்லை.
No
இல்லை.
Because you have been forgiven so little.
ஏனென்றால் நீ மிகவும் குறைவாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறாய்.
Look at this woman.
இந்த ஸ்திரியை பார்.
She has been forgiven so much.
எவ்வளவோ மன்னிக்கப்பட்டிருக்கிறாள்.
Everybody knows she is a sinner.
அவள் பாவி என்று எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள்.
But she heard my message.
அவள் செய்தியை கேட்டாள்.
And even though she was a prostitute.
அவள் வேசியாக இருந்தாலும்
கூட. She repented.
அவள் மனம் திரும்பி விட்டாள்.
And I see her heart.
நான் அவள் உள்ளத்தை பார்க்கிறேன்.
I don't go by the letter of the law.
நான் அந்த எழுத்தின்படியாய் நான் பார்ப்பதில்லை.
Oh, you should not take an offering brought by a prostitute.
ஒரு வேசி கொண்டு வந்த பணத்தை கணக்கியாய் பெற்றுக்கொள்ள கூடாது.
I see her heart.
நான் நதி பார்ப்பதில்லை அவருடைய உள்ளத்தை பார்க்கிறேன்.
What she has no other money.
அவளுக்கு வேறு பணம் இல்லை.
And out of a good heart she brought that.
ஒரு நல்ல இருதயத்தோடு கூட அதை கொண்டு வந்திருக்கிறாள்.
I accept it.
நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்.
That is how Jesus was.
இப்படிதான் இயேசு இருந்தார்.
He was not a legalist.
அவர் பிரமாணத்துவக்காரராக இல்லை.
He didn't go by the letter of the law to judge people.
அவர் நியாயப்பிரமாணத்தின் எழுத்தின்படியாய் ஜனங்களை நியாயந்தீர்க்கவில்லை.
That is the difference between a Pharisee and Jesus Christ.
பரிசேயனுக்கும் இயேசுவுக்கும் இதுதான் வித்தியாசம்.
You know in many of our churches
நம்முடைய சபைகளில் अनेक சபைகளில்
we have many Pharisees
अनेक பரிசேயர்கள் நமக்கு இருக்கிறார்கள்.
God this verse that verse to judge
other people அந்த வசனத்தை எடுத்தெல்லாம் குறை சொல்கிறார்கள்.
They are exactly like this Simon the Pharisee.
அவர்கள் இந்த சீமோன் என்கிற பரிசேயனை போலவே இருக்கிறார்கள்.
And they think they are very holy.
தாங்கள் பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
But Jesus took the side of that woman.
ஆனால் இயேசுவோ அந்த ஸ்திரீயின் பக்கமாய் தான் நின்றார்.
You see how he always takes the side of the people whom others criticize.
பார்த்தீர்களா யார் குற்றம் சாட்ட படுகிறார்களோ அவர்கள் பக்கமாய் இயேசு போய் நின்றுகொண்டிருக்கிறார்.
In the synagogue they were criticizing that man with a withered hand.
தேவாலயத்திலே சீமோன் கையுடைய மனிதனை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள்.
Jesus quickly took his side.
இயேசு வேகமாக அங்கே போய் நிற்கிறார்.
Here Simon criticizes this prostitute. Jesus quickly takes her side.
இங்கே சீமோன் அந்த வேசியை குற்றம் சாட்டுகிறான். இயேசுவோ அங்கே போய் நின்று விடுகிறார்.
ஜான் சாப்டர் 8
யோவான் 8 ஆம் அதிகாரம்
you read another story.
இன்னும் ஒரு கதையை வாசிக்கிறீர்கள்.
About a woman caught in adultery.
விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை குறித்து
வாசிக்கிறோம். There was no doubt about it. She was caught in the act.
அதை குறித்து சந்தேகமே இல்லை. ஏனென்றால் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ.
And they said okay now let us see whose side Jesus takes.
இப்பொழுது நாம் இயேசு எந்த பக்கம் நிற்க போகிறார் என்று பார்ப்போம் என்று பரிசேயர்
சொல்லிக்கொண்டார். Moses said clearly in Deuteronomy if a woman is caught in adultery people must stone her to death
mose nyaya pramanathile telivaga sollirukkar kaiyumeyuma vibhasarathile pidikapatta endha sthiriyanalum kallirindu kollapada vendum
let's see if jesus says you should not stone her
ippozhudhu kallirindu kollakoodadha yesu solla pogurara paarpom
you are not cleverer than jesus
yesu kaattalum nam nyanavangal illa puthisaligal illa
so these people are saying all this
agave ivargal ellarum idellam solugirargal
and jesus is looking down on the ground
yesu tharai paarthu எழுதுகிறார்
and father saying father what shall I say to these people
பிதாவே நான் இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்
and the holy spirit tells him
பரிசுத்தாவே சொல்கிறார்
you know the holy spirit can tell you also like that when you are in a difficult situation
நீங்களும் கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே பேச முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா
I've been in situations like this where somebody asked me some difficult question
நான் இப்படிப்பட்ட சில கடினமான இக்கட்டான சூழ்நிலையில் இருந்திருக்கிறேன் என்னை ஒரு கடினமான கேள்வியை கேட்பார்கள்
and I say lord what shall I say
ஆண்டவரே இவருக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று நான் ஆண்டவரிடம் கேட்டிருக்கிறேன்
and I get a word and I can say
எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கிறது அதை நான் உங்களுக்கு சொல்றேன்
the holy spirit said tell them the one who is without sin throw the first stone
உங்களிலே பாவம் இல்லாத ஒரு முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்ல என்று
சொன்னார் he didn't say don't stone her
கல்லெறிய வேண்டாம் என்று சொல்லவில்லை
whoever has not committed a sin throw the stone
உங்களிலே பாவம் செய்யாதவன் யாராவது இருந்தால் கல்லெறியுங்கள் என்று சொல்றார்
and they knew that jesus was standing there
அங்க இயேசு நிற்கிறதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள்
anybody picked up a stone
கல்லை யாராவது எடுத்தால்
They knew Jesus will make a list of all his sins.
அவர் செய்த எல்லா பாவங்களையும் இயேசு பட்டியலிடுவார் என்று அவர் அறிந்திருந்தார்.
All his secret sins and everything.
அந்தரங்க பாவங்கள், வெளிரங்கமான பாவங்கள் எல்லாவற்றையும் பட்டியலில் போடுவார் என்று அறிந்திருந்தார்.
We don't want other people to know it. We better go away quietly.
மற்ற ஜனங்கள் நாம் செய்கிற தவறெல்லாம் தெரிய கூடாது. ஆகவே நாம் போய் விடுவோம் என்று அமைதியாக போய் விட்டார்கள்.
And you know who went away first?
முதலாவது போனவர் யார் தெரியுமா?
The oldest people.
முதியவர்கள் தான் முதலாவது போனார்கள்.
Says in verse 9.
9வது வசனத்தில் இதை வாசிக்கிறோம்.
All the elders went away first.
பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் பெரியோர் தான் முதலாவது போனார்கள்
Who is left now?
இப்படி யார் அங்கே போகாமல் இருக்கிறதா?
Only one man who is without sin, who can throw the stone.
கல்லெறியக்கூடிய தகுதி பெற்ற பாவம் இல்லாத ஒரே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார்.
Only one.
ஒரே ஒருவர் மட்டுமே.
That's Jesus.
அவர்தான் இயேசு.
He doesn't have any interest in throwing stones at anybody.
ஆனால் யார் மீதும் கல்லெறிவதற்கு அவருக்கு விருப்பமில்லை.
You know, when we are without sin, we don't have any interest in throwing stones at people.
உங்களுக்கு தெரியுமா, நம்மிலே பாவம் இல்லாதிருக்கும் பொழுது ஜனங்கள் மீது கல்லெறிவதற்கு நமக்கு விருப்பமே இருக்காது.
The more sin you have in your life, the more you want to throw stones at other people.
எந்த அளவுக்கு அதிகமாக பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக கல்லெறிவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும்.
The more you become like Jesus, the more you empty all the stones out of your pockets.
எந்த அளவுக்கு அதிகமாக இயேசுவை போல மாறுகிறீர்கள் அந்த அளவுக்கு அதிகமாக பாக்கெட்டில் இருக்க கல்லெல்லாம் கீழே போட்டு
விடுவீர்கள். And when you finally become like Jesus,
கடைசியாக இயேசுவை போல மாறின உடனே
your pockets will be empty, no stones around.
ஏடி பார்த்தாலும் ஒரு கல்லு கூட கிடைக்கவில்லை.
So you can find out today whether you become like Jesus or not.
இயேசு போல நீங்கள் மாறி விட்டீர்களா இல்லையா என்று நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ள முடியும்.
Have you got any stones to throw at somebody?
யார் மீதாவது எறிவதற்கு கல் வைத்திருக்கிறீர்களா?
Some verses in scripture.
வேதத்தில் காணப்படுகிற சில வசனங்களை தூக்கி எறிவதற்கு வைத்திருக்கிறீர்களா?
There are preachers like that.
சில பிரசங்கியார்கள் அப்படி இருக்கிறார்கள்.
Maybe some sister will come there with ornaments.
நகையோடு கூட ஒரு சகோதரி வருகிறார்.
Today the Lord has led me to preach on 1 Peter chapter 3.
இன்றைக்கு ஆவியானவர் தேவன் 1 பேதுரு 3 அதிகாரத்திலிருந்து பேசும்படியான ஏவி இருக்கிறார் என்று சொல்லி பிரசங்கி ஆரம்பித்து விடுவார்கள்.
He's got a stone ready to throw at that woman.
அங்கே வந்திருக்கிற சகோதரி மீது கல்லெறிவதற்கு ரெடியாக கல் வைத்திருக்கிறார்.
You know the devil says,
பிசாசு சொல்றான்,
I can make any preacher change his sermon.
எந்த ஒரு பிரசங்கியாரும் தன்னை பிரசங்கத்தை மாற்றி விடுவதற்கு நாளை முடியும்.
I will just send somebody into that congregation whom he knows who's got some weakness.
ஒரு பலவீனம் இருக்கிறது என்று அவர் அறிந்திருக்கிற ஒரு நபரை பிரசங்கம் செய்யும் பொழுது உள்ளே அனுப்பி விடுவேன்.
And he will preach on that subject.
அவ்வளவுதான், அந்த ஆளுக்கே அவர் பிரசங்கம் ஆரம்பித்து விடுவார்.
Don't let the devil have control over your sermons like that.
இது போல உங்கள் பிரசங்கிக்கிற விதத்திலே சாத்தானுக்கு ஒரு கட்டை கொடுக்க வேண்டாம்.
You must be led by the Holy Spirit, not by the people sitting in your congregation.
நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் ஒழியே உங்கள் சபைக்கு வருகிறவர்களால் நடத்தப்படக்கூடாது.
Jesus had no stones to throw even at a woman caught in adultery.
விபச்சாரத்திலே கையை மையமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயின் மீது கல்லெறிவதற்கு கூட இயேசுவினிடத்தில் கற்கள் இல்லை.
Now all of you sitting here, just examine yourself.
இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள்.
You are ready to criticize a woman for things much less than adultery.
விபச்சாரத்தை காட்டிலும் மிகுந்த குறைவாக இருக்கக்கூடிய பாவங்களுக்காக நீங்க குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்.
You the holy man and holy woman are ready to throw a stone at somebody.
பரிசுத்தவானும் பரிசுத்தவாட்டியும் யார் மீதோ கல்லெறிவதற்கு கல்லை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
And you think Jesus is standing with you.
இயேசு உங்களோடு கூட நின்று கொண்டிருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
No.
இல்லை.
He is standing with the person you are criticizing.
நீங்கள் யாரை குறை சொல்கிறீர்களோ அவர்கள் பக்கமா இயேசு நிற்கிறார்.
And when you throw the stone, you are hitting that person and you are hitting Jesus also.
நீங்கள் அப்படி கல்லை எறியும் பொழுது அந்த குற்றம் செய்தவனை மட்டுமல்ல நீங்கள் இயேசுவையும் சேர்த்து கல்லெறிகிறீர்கள்.
Have you realized that?
இதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா?
Have all of you legalists realized how much you have thrown stones at people and you are accidentally hitting Jesus also?
பிரமாணத்து
standing there with them.
பிரமாணத்துக்காரராக இருக்கிற நீங்கள் எல்லாரும் உணர்ந்து கொண்டீர்களா? நீங்கள் எத்தனை முறை கல்லெறியும் பொழுது அந்த கல் இயேசுவையும் காயப்படுத்தி இருக்கிறது ஏனென்று சொன்னால் இயேசு நின்று கொண்டிருக்கிறார்.
If you were in this situation in John 8,
யோவான் 8 அதிகாரத்திலே இந்த சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள்.
You opened your Bible at that verse and stood there with a stone.
நீங்கள் வேத வசனத்தில் அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் கல்லோடு கூட நின்று கொண்டிருப்பீர்கள்.
And Jesus would have been standing there with the woman caught in adultery.
விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயோடு கூட இயேசு அங்கே பக்கத்தில் நின்று கொண்டிருப்பார்.
When you throw the stone,
கல்லை எறிகிறீர்கள்,
Jesus would have come and stood in front of the woman.
இயேசு அந்த ஸ்திரீக்கு முன்பதாக வந்து நின்று ஸ்திரீயை மறைத்துக் கொள்வார்.
So that your stone will hit him and not the woman.
நீங்கள் எறிகிற கல் அந்த ஸ்திரீ அல்ல அவர் மீது அந்த கல் படுகிறது.
Many times when you have thrown stones at other believers.
அநேக சமயங்களிலே மற்ற விசுவாசிகள் மீது நீங்கள் கல் எறியும் பொழுது.
Do you know that Jesus has come and stood in front of them?
அவர்களுக்கு முன்னதாக இயேசு வந்து நின்றிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிகிறீர்களா?
You didn't see it.
நீங்கள் அதை பார்க்கவில்லை.
But he was there.
Because
he always takes the side of the underdog, the one who is being criticized.
எப்பொழுதுமே யார் குற்றம் சாட்டப்படுகிறார்களோ அவர்கள் பக்கமே இயேசு நின்று கொண்டிருக்கிறார்.
That is why I finished with that long ago.
ஆகவே தான் எப்பொழுதோ நான் இந்த வேலையை நிறுத்தி விட்டேன்.
From the pulpit you may hear me speak strongly.
நான் மேடையிலே நின்று வேண்டுமானால் கடினமாய் பேசுவதை நீங்கள் கேட்கலாம்.
Because I preach as a servant of God at myself and at you.
ஏனென்றால் நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து பிரசங்கிக்கிறேன்.
But privately
தனிப்பட்டவத்திலே நீங்கள் வரும்பொழுது
I will not accuse anybody
யாரையும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன்.
Because I am not in fellowship with the devil.
ஏனென்றால் நான் ஒரு காலம் பிசாசோடு கூட ஐக்கியப்படவில்லை.
And I know if I throw a stone at somebody, Jesus will be there, not with me.
யார் மீதாவது கல்லெறிந்தால் அங்கே இயேசு அவர்கள் பக்கமாய் தான் இருப்பார், என் பக்கமாய் இருக்க மாட்டார்.
If I take a verse and fling it at somebody,
நான் ஒரு கல்லை எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து ஒரு மீது எரியும் பொழுது
Jesus is there.
இயேசு அங்கே இருக்கிறார்.
And I'm hitting him.
நான் அவரை தான் தாக்குகிறேன்.
Next time you try to criticize your wife or husband, remember that Jesus is standing there. Your stone is going, your words are going straight at him.
அடுத்த முறை கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ நீங்கள் குறை சொல்லும் பொழுது, குற்றம் சாட்டும் பொழுது, உங்களுடைய வார்த்தையானது அங்கே நின்று கொண்டிருக்கிற இயேசுவின் மீது போகிறது, செல்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
I'm not telling you lies.
நான் பொய் சொல்வதில்லை.
You know, there was a man called Saul of Tarsus.
தர்சீஷ் பட்டணத்தில் இருக்க சவுல் என்கிற ஒரு மனிதர் இருந்தான்.
Who joined with people to throw stones at Stephen and kill him.
ஸ்தேவான் மீது கல்லெறியும் பொழுது கல்லெறிகிற மக்களோடு கூட அந்த சவுலும் தேர்ந்து கொண்டார்.
And Jesus spoke to him from heaven.
பரத்திலிருந்து இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், பேசுகிறார்.
Why are you throwing stones at me?
என் மீது ஏன் கல்லெறிகிறாய்?
Why are you persecuting me?
என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்?
Saul said, How can I throw stones at you? You're in heaven. Who are you?
ஆண்டவரே, நீர் யார்? பரலோகத்தில் இருக்கிறீர், அங்க தூரத்தில் இருக்கிற உம்மை எப்படி நான் கல்லெறிய முடியும்?
You know when Saul threw stones at Jesus?
எப்பொழுது சவுல் இயேசுவின் மீது கல்களை எறிந்தான் என்று தெரியுமா?
When Stephen was there.
ஸ்தேவான் அங்க இருக்கும்
போது. And he joined with all the others to kill that man.
எல்லாரோடும் கூட சேர்ந்து அந்த மனிதரை கொலை செய்ய முடியாத கற்களை எறிந்து வீசுகிறார்.
And Jesus was standing in front of Stephen. Nobody saw that.
ஆனால் இயேசுவோ ஸ்தேவானுக்கு முன்பாக நிற்கிறார், யாரும் அதை பார்க்கவில்லை.
That day Paul understood.
அந்த நாளிலே பவுல் விளங்கிக் கொண்டார்.
That if the head is in heaven, the body is on earth.
தலை பரத்திலே இருக்குமானால் சரீரம் உலகத்திலே பூமியிலே இருக்கிறது.
You know that person, that believer whom you are criticizing?
நீங்கள் குறை சொல்லுகிறீர்களே அந்த விசுவாசி.
Head is in heaven.
தலை அங்கே வானத்திலே இருக்கிறது.
This is the body.
இது சரீரம்.
You throw a stone.
கல்லை எறிகிறீர்கள்.
It hits.
அது அவரை காயப்படுத்துகிறது.
And the head from heaven says, Why did you throw that stone at me?
வானத்திலிருந்து தலை சொல்கிறது, ஏன் என் மீது கல்லை எறிந்தாய் என்று.
My daughter, why are you criticizing me?
என் மகளை ஏன் என்னை குறை சொல்கிறாய் என்று வானத்திலிருந்து சத்தம் கேட்கிறது.
I died for your sins, why are you criticizing me?
உன் பாவங்களுக்காக நான் மரித்தேனே, என்னை நீ குற்றம் சாட்டுகிறாய்?
My son, why are you throwing all those verses at me?
என் மகளை ஏன் என் மீது இந்த வசனங்களை எல்லாம் தூக்கி எறிகிறாய்?
You say, Lord, who are you? I never threw any verses at you.
ஆண்டவரே, நீர் யார்? உம்மீது நான் இந்த வசனத்தையும் தூக்கி எறியவில்லையே.
Yes, I felt it.
ஆமாம், நான் அதை உணர்ந்தேன்.
I felt it. You threw it at a member of my body.
என்னுடைய சரீரத்தில் ஒரு அவயவத்தின் மீது நீ எறிந்தாய், நான் அதை உணர்ந்தேன்.
When you throw a stone at my hand,
என்னுடைய கையிலே ஒரு கல்லை எறிந்தீர்கள் என்றால்,
you can't say, Brother Zach, I never threw it at you, I threw it at your hand.
சகோதர ஜாக் அவர்களே, உங்கள் மீதெல்லாம் நான் கல்லெறியவில்லை, உங்கள் கை மீது தான் கல்லெறிந்தேன் என்று நீங்கள் சொல்ல முடியுமா?
You never say that.
நீங்கள் அப்படி சொல்வதில்லை.
My hand is a part of me.
என்னுடைய கரம் என்னிலே ஒரு பகுதியாக இருக்கிறது, அவயவமாக இருக்கிறது.
Jesus said Stephen is a part of me.
ஸ்தேவான் என்னிலே ஒரு பகுதியாக இருக்கிறான், என்னுடைய அவயவமாக இருக்கிறான்.
You throw a stone at him, you throw a stone at me.
அவன் மீது கல்லெறிந்தால் என் மீது நீ கல்லெறிகிறாய்.
This is one of the greatest evils that is found in our churches.
நம்முடைய சபைகளிலே காணப்படுகிற மிகப்பெரிய தீமையாய் இருக்கிறது.
We throw stones and verses at other people.
நாம் வசனங்கள் என்கிற கற்களை எடுத்து மற்றவர்கள் மீது எறிகிறோம்.
Instead of being compassionate,
மனதிற்கும் கொள்வதற்கு பதிலாக, அன்பாய் இருப்பதற்கு பதிலாக,
end result is,
அவருடைய விளைவு,
we are hurting Jesus Christ.
நாம் இயேசு கிறிஸ்துவையே காயப்படுத்துகிறோம்.
Do you know how many stones in your life you have thrown at Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவின் மீது எத்தனை கற்களை நீங்கள் எறிந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
Think of all the people you have gone and criticized, accused, found fault with in your life.
உங்கள் வாழ்க்கையை முழுதுமாய் குறைகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தீர்களே, அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் எண்ணி பாருங்கள்.
Count the number of stones you have thrown.
நீங்கள் எறிந்த கற்களுடைய எண்ணிக்கை எண்ணி பாருங்கள்.
And go to Jesus.
இயேசு அண்டை
செல்லுங்கள்
இன்றைக்கு.
And say, Lord,
ஆண்டவரே,
I'm sorry for all the stones I threw at you.
ஆண்டவரே, உம்மீது நான் எறிந்த எல்லா கற்களுக்காகவும் மனம் வருத்தப்படுகிறேன்.
Lord, I can't even count the number of stones I've thrown at you.
ஆண்டவரே, உம்மீது எறிந்த கற்களை நான் எண்ணி கூட பார்க்க முடியாது.
Please forgive me.
தயவு செய்து மன்னிக்கவும். எனக்கு உதவி செய்யும்.
That I will never throw a stone again at anybody.
இனிமேலும் ஒரு காலம் ஒருவர் மீது ஆண்டவரே ஒரு கல்லை கூட எறிய மாட்டேன்.
Lord, help me to judge myself, I am a sinner.
ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை நானே நியாயந்தீர்க்க எனக்கு உதவி செய்யும்.
I tell you, we will have a revival in our churches
அப்படி
if more people start doing that.
அநேக ஜனங்கள் இப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்.
All your criticism of other people has not brought any revival.
இதுவரை நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு எழுப்புதலை கொண்டு வரவில்லை.
Judge yourself first now and you'll see revival coming pretty soon.
முதலாவது உங்களை நீங்களே நியாயந்தீர்த்து பாருங்கள், எழுப்புதல் விரைவாக வரும் நம்முடைய மத்தியிலே.
Then you say, who will correct
the wrongs.
அப்படியானால் தவறு யார்தான் திருத்துவார் என்று நீங்கள் கேட்கிறீர்களா?
God has appointed elders and prophets in the church to do that, and you are not one of them.
சபையிலே தேவன் தீர்க்கதரிசிகளையும் மூப்பர்களையும் நியமித்திருக்கிறார், அவர்களில் நீங்கள் ஒருவர் அல்ல.
You know when Uzzah in the Old Testament tried to steady the ark saying, oh, it'll fall, let me hold it.
ஊசா பழைய ஏற்பாட்டிலே அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்படும் பொழுது அது அசைந்தது, ஐயோ கீழே விழுந்து விடுமே என்று உதவி செய்ய முடியாது, தொட்டான்.
Just like some of you foolish brothers and sisters try to keep the church pure with your dirty hands.
உங்களுடைய அசுத்தமான கைகளிலே சபையை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில சகோதரர் செய்கிறீர்களே.
And with your dirty mouth you try to keep the church pure.
உங்களுடைய அசுத்தமான உதரினாலே வாயினாலே சபையை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களே.
God will smite you like he smote Uzzah saying, you're not an elder, you're not a prophet, mind your own business.
ஊசாவே தேவன் அடித்தது போல நீ ஒரு முப்பனல்ல, நீ ஒரு தீர்க்கதரிசி இல்ல, உன்னுடைய சொந்த வேலை நீ கவனித்துக் கொள் என்று ஆண்டவர்
சொல்வார். That's what God told Uzzah.
இதை தான் தேவன் ஊசாவுக்கு
சொன்னார். You don't worry about my ark.
என்னுடைய உடன்படிக்கையை பற்றி
பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். I can take care of it. Don't touch it with your dirty hands.
நான் அதை பொறுப்படுத்திக் கொள்ள என்னுடைய அசுத்தமான கையில அதை தொட வேண்டாம்.
The Levites are supposed to take care of that.
லேவியர்கள் தான் அதை பராமரிக்க வேண்டும். ஊசாவே நீ அல்ல.
You're not a Levite.
நீ ஒரு லேவியன் அல்ல.
That's what the Lord says to many of you.
இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவர் இதை
சொல்கிறார். I have not appointed you as a prophet in the church.
சபையிலே உங்களை நான் தீர்க்கதரிசியாக நியமிக்கவில்லை.
Keep your dirty mouth shut.
அசுத்தமான வாயை மூடிக்கொள்ளுங்கள்.
And keep your dirty hands away from my church.
அசுத்தமான கரத்தை சபை தொடுதிலிருந்து விலக்கிக் கொள்ளுங்கள்.
Don't let God smite you like he smote Uzzah.
ஊசாவை அடித்தது போல தேவங்களை அடிப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டாம்.
This is serious.
சீரியஸான காரியம்.
We have taken it very lightly for many years.
அநேக ஆண்டுகளாக நாம் இதை எளிதா எடுத்துக்கொண்டோம்.
But God wants to put an end to it now.
ஆனால் இப்பொழுது தேவன் அதற்கு அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படி விரும்புகிறார்.
All this throwing stones at women caught in adultery.
விபச்சாரத்திலே கைமயமாய் பிடிக்கப்பட்ட அவர்கள் மீது கை கல்லெறிகிற காரியம்.
He who is without sin, let him throw the first stone.
உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன்.
And she who is without sin, let him do, let them open their mouth and criticize.
உங்களிலே பாவம் இல்லாதவள் முதலாவது வாயை திறந்து குற்றம் சொல்ல கடவுள்.
He who has ears to hear, let him hear.
கேட்கிறவர்களுக்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us to take your word seriously.
உம்முடைய வார்த்தை ஆண்டவரே சீரியஸா எடுத்துக்கொள்ள உதவி செய்.
We heard these things so many times, but we still take them so lightly.
ஆண்டவரே, எவ்வளவு முறை இந்த காரியங்களை கேட்டாலும் நாங்கள் அதை மிகவும் எளிதா எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே,
we played the fool with you.
ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் விளையாடினோம்.
We've tried to do things you never called us to do.
எங்களை நீர் அழைக்காத ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம்.
And Lord, even when you pointed it out to us, we have not repented.
ஆண்டவரே, நீர் எங்கள் மீது சுட்டி காண்பித்திருந்தும் நாங்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை.
We think you are speaking to somebody else.
ஆண்டவரே, நீர் வேறு யாருக்கோ பேசிக் கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம்.
Help us to know you are speaking to us.
எனக்கு தான் பேசுகிறீர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும்
ஆண்டவரே.
மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே.
To turn from sin.
மனம் திரும்பி பாவத்திலிருந்து திரும்புங்கள்.
And help us, Lord, to seek you and to be like you.
ஆண்டவரே, உம்மை தேடி உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்வீராக.
To be compassionate.
மனதிற்குமுள்ளவர்களாய் இருக்க.
Forgiving.
மன்னிக்க.
Merciful.
இரக்கமுள்ளவர்களாய் இருக்க.
Not quoting verses at people.
ஜனங்களுக்கு வசனத்தை சுட்டி காண்பித்து குறை சொல்ல அல்ல.
Showing them the love of a father.
பிதாவுடைய அன்பை அவர்களுக்கு காண்பிக்க.
In Jesus' name.
உங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமீன்.